இதயம் வாசல் தேடி வருகின்றே, இன்னிதயம் முறைய என்னில் வாருமே, உன்னிதய வாசல் தேடி வருகின்றே, இன்னிதயம் முறைய என்னில் வாருமே. நான் இதய வாச தேடி வருகின்றேன், என்னிதய முறைய என்னில் வாருமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தையும் இறைவன் வழங்குகின்ற அமைதியையும் நிறைவாய் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்னும் மைய சிந்தனையில் நாம் இன்றைய நாளில் தியானிக்க இருக்கிறோம். நம்பிக்கையை நம்முடைய பெற்றோர் வழியாக சிறு குழந்தையாக இருந்த பொழுது நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இறக்கின்ற நாள் வரை அந்த நம்பிக்கையில் பல முறை பல நிகழ்வுகளில் ஏற்றிறக்கங்களை நாம் அனுபவிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை இன்றைய நாளில் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக, குறிப்பாக இயேசுவோடு வாழ்ந்த திருத்தூதர்களுடைய கேள்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் தியானிக்க இருக்கின்ற இறை வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என சொன்னால், இறைவனுக்கு முன் நாம் செய்த குற்றங்களும் பாவங்களும் நம்மிலிருந்து கழுவப்பட வேண்டும். இந்த தெய்வீக திருப்பலியை நாம் பங்கெடுப்பதற்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவரால் துடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது திருப்பலியின் ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கிறது. ஆகவே இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாடும் நம் குற்றம் குறையங்கள் பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்தும் இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக, எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் எங்களிடமிருந்து அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் என்னாலும் உமக்கு ஊழியம் புரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம், ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சுற்றலர்கள் 1-7 முடிய. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோர்க்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறியிட்ட எண்ணம் மனிதரை கடவுளிலிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலைகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனை நின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனித நேயமுள்ள ஆவி ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர், நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீ. நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீ. நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உயர்ந்திருக்கின்றீ. நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்துள்ளீ. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன் நின்று நான் எங்கு தப்பி ஓட முடியும்? நான் வானத்தில் ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீ. பாதாளத்தின் படுக்கை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீ. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே. நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்திகளிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கு.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1-6 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதும், பாவச் சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடும். அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள், அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியதும், கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்த்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்குரியவர்களே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்னும் வேண்டுகோளை நாம் இன்றைய நாளில் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவிடம் இந்த வேண்டுகோளை முன்வைத்தது யார் என்பது சற்று ஆழமாய் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. யார் முன்வைத்ததும்? பாவிகள் இயேசுவிடம் சென்றும் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என கேட்டார்களா? இல்லை. நோயாளிகளும் பேய் பிடித்தவர்களும் இயேசுவிடம் சென்று எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என கேட்டார்களா? இல்லை. கடவுளை அறியாத பிற இனத்து மக்கள் இயேசுவிடம் ஓடி வந்து எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என கேட்டார்களா? அப்படியும் இல்லை. இதுவரை கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு நாத்திகனாய் வாழ்ந்தவர் இயேசுவிடம் ஓடி வந்து எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என வேண்டுகோளை முன்வைத்தார்களா? யாருமே இல்லை. சொல்லப்போனால் தன் அத்துணை புதுமைகளிலும் இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் கடைசியாக எப்படி சொல்லுவார்? உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. ஆக அனைவரும் நம்பிக்கை கொண்டவர்களாய் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தார்கள். அந்த நம்பிக்கை வளர்ச்சிக்கும் தளர்ச்சிக்கும் உட்பட்டதென்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆக யார் இயேசுவிடம் அந்த வேண்டுகோளை முன்வைத்தது? திருத்தூதர்கள். நற்செய்தியாளர் மிக தெளிவாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். வாசகத்தின் துவக்கத்திலே தன் சீடர்களிடம் இயேசு பேசுகிறார் என குறிப்பிட்ட அதே நற்செய்தியாளர் இந்த இடத்தில் சீடர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் திருத்தூதர்கள் என சொல்லுகிறார். இயேசுவுக்கு இருந்த பல சீடர்களில் அவர் அதிகமாய் அன்பு செய்தவர்களை அவர் குறிப்பிட்டு தேர்ந்து கொண்ட அந்த 12 அவர் திருத்தூதர்கள் என்று அழைத்தார். அவர்கள் இயேசுவிடம் சென்று எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட உறவு திருத்தூதர்களுக்கும் இயேசுவுக்கும் இருந்தது? அவர்கள் இயேசுவோடு உடன் பயணித்தவர்கள், அவர்கள் இயேசுவோடு உடன் வாழ்ந்தவர்கள். இயேசுவின் அத்தனை ஓமைகளையும் அருகிலிருந்து கேட்டவர்கள். ஓமைகளின் பொருளை தனித்திருக்கும் பொழுது அவர்கள் கேட்டு அறிந்து கொண்டார்கள். இயேசுவின் அத்தனை வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அவர்கள் அருகிலிருந்து பார்த்தார்கள். இயல்பாகவே அவர்களுக்கு நம்பிக்கை ஆளப்பட்டிருக்கும். இருந்தாலும் உடன் வாழ்ந்தவர்கள், அற்புதங்களை அதிசயங்களை கண்டவர்களும் கூட இயேசுவிடம் சென்று நீங்கள் எங்கள் நம்பிக்கையை இன்னும் மிகுதியாக்கும் என கேட்கிறார்கள் என சொன்னால், நம்பிக்கையில் வளர்ச்சி என்பதை, வளர்ச்சி தேவை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, 2000 முன்னால் அவரோடு இருந்தவர்களே நம்பிக்கை வளர்ச்சியடைய வேண்டும் என்பதை அறிந்திருந்து அதை இயேசுவிடமே அவர்கள் வேண்டுகோளாய் வைத்தார்கள் என சொன்னால், 2021 நாம் இயேசுவிடமிருந்து தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தால் பிரிக்கப்பட்டு இயேசுவை பற்றி நற்செய்தியை திருத்தூதர்களும் விவிலியமும் திருச்சபையின் பாரம்பரியமும் தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது, கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆக நாம் இயேசுவோடு அவரோடு உடலளவில் உடன் பயணிக்காதவர்கள், ஓமைகளை நேரடியாக கேட்காதவர்கள், நாம் இன்னும் அதிகமாய் இயேசுவிடம் இந்த வேண்டுகோளை அனுதினமும் வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை நீர் மிகுதியாக்கும் என சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை என்பதை நாம் சிறு வயதிலே குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆலயத்தில் நாம் திருமுழுக்கு பெறுகிறோம், சற்று விவரம் தெரிகின்ற பொழுது மறைக்கல்வியிலே பங்கெடுக்கின்றோம், அருட்சாதனங்களை பெறுகிறோம். நம்முடைய ஆலயம், அங்கு இருக்கின்ற பங்கு குரு, அருள் சகோதரிகள், பங்கு சமூகம், குடும்பம் என சொல்லி பல வகைகளில் நாம் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்கின்ற நம்பிக்கை வளர்ச்சிக்கும் தளர்ச்சிக்கும் உட்படுகிறது. நாம் எப்பொழுது நம்பிக்கையை முறையாக கவனிக்காது இருக்கிறோமோ நாம் பெற்றுக்கொள்கின்ற நம்பிக்கை கீழ் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அதே நம்பிக்கையை நாம் எப்பொழுது ஆழமாய் கடைபிடித்து நாம் நம்பிக்கை வாழ்வில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்கிறோமோ அது மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. அண்ட் அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங் என சாக்ரட்டிஸ் சொல்வது போல, ஆய்வுக்குட்படுத்தப்படாத நம்பிக்கையும் உண்மையில் ஒரு முறையான ஆழமான நம்பிக்கையாக நெடுநாள் விளங்க முடியாது. விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், அந்த நம்பிக்கை காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்ததா அல்லது தேய்ந்து சென்றதா என்பதை யூதித்து புத்தகம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தங்களுக்கென கடவுள் கொடுத்த இடத்திலே அவர்கள் மகிழ்வோடு வாழ்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையில் குறைவில்லை. ஆனால் அவர்களை அவருடைய எதிரிகள் சூழ்ந்து வருகின்ற பொழுது, அவர்களுக்கு தண்ணீர் செல்வதை அவர்கள் தடுத்து நிறுத்துகின்ற பொழுது, பசியும் பட்டினியும் வருகின்ற பொழுது அவர்கள் நம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்படுகின்றது. நாம் செல்வோம், நம் எதிரிகளுக்கு நாம் நம்மையே அடிமைகளாக மாற்றிக்கொள்வோம் என சொல்லி அவர்கள் நம்பிக்கை வாழ்வையில் கீழ் நோக்கி பயணிப்பதை நாம் யூதித்து புத்தகத்திலே அந்த மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரேல் மக்கள் மட்டும் என்ன, எகிப்திலிருந்து கடவுள் அவர்களை மோசி வழியாக வழிநடத்தி வந்தாரே, தங்களுக்கு பின்னால் எதிரியும் தங்களுக்கு முன்னால் செங்கடலும் இருந்த பொழுது அவர்கள் மோசையிடம் சொன்ன வார்த்தை என்ன, நீங்கள் எங்களை எகிப்திலேயே விட்டு இருக்கலாமே, நாங்கள் எகிப்திற்கே ஊழியம் செய்து அங்கு வடிந்திருப்போமே என சொல்லி அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்புவதற்கு முன்னதாகவே அவர்கள் மோசையிடத்திலே இந்த முறையீட்டை வைக்கிறார்கள். பின் மோசையை நம்பி அவருக்கு பின்னால் வந்தவர்கள் பிரச்சனை வந்தபொழுது நம்பிக்கையில் ஆளப்படவில்லை, மாறாக அவர்கள் தேய்ந்து போகிறார்கள். நாங்கள் எகிப்திற்கே சென்று அவர்களுக்கு அடிபணிகிறோம் என சொல்லி மக்கபெயர் புத்தகத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். ஒரு வேற்று நாட்டு அரசன் எல்லாரையும் வெற்றி கொள்கிறான், எல்லா நாட்டிலும் வேற்றுதெய்வ வழிபாட்டை புகுத்துகிறான். இறுதியில் அவன் இஸ்ரேலுக்கு வருகிறான். அவருடைய தாக்குதலை, அவர் அந்த மக்கள் மீது கொடுக்கின்ற இன்னல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் மக்கள் எல்லாம் அந்த மன்னனின் பேச்சை கேட்டு கடவுளை மறுதொழித்து கடவுளுடைய ஆலயத்தை அவர்கள் தூய்மையற்றதாய் மாற்றி அங்கு பிற தெய்வங்களுக்கு வழிபாடு செய்து அவர்கள் அப்படியாக வாழ்ந்த பொழுது மக்கபேயர் புத்தகம் முதல் புத்தகத்திலே நாம் இதை பார்க்கலாம். ஒரு வேற்று நாட்டு அரசன் எல்லாரையும் வெற்றி கொள்கிறான். எல்லாரும் தன்னையும் தான் சொல்கின்ற தெய்வத்தையும் வழிபட வேண்டும் என சொல்லி வேற்று தெய்வ வழிபாட்டை எல்லா நாடுகளிலும் உட்பகுத்துகிறான், வரி விதிக்கிறான், சுமை கொடுக்கிறான். அவருடைய பார்வை இஸ்ரேலுக்கும் வருகின்றது. யூதா நாட்டு மக்களை அவன் வஞ்சிக்கிறான். அந்த மக்கள் தாக்குப்பிடிக்கிறார்கள். நெடுநாள் முடியவில்லை. அரசனுக்கு அவர்கள் அடிபணிகிறார்கள். அரசனை ஏற்றுக்கொண்டவராய் ஆண்டவரை மறுதளித்து ஆண்டவருடைய ஆலயத்தை அவர்கள் இழிவுக்கு உட்படுத்தி அங்கு வேற்று தெய்வங்களுக்கெல்லாம் தூபம் காட்டி பழியிட்டு ஆண்டவருக்கு எதிரான வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதுவரை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள் அரசனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் நம்பிக்கையில் அவர்கள் கீழ் நோக்கி செல்வதை நாம் பார்க்கலாம். ஆம், அன்பிற்குரியவர்களே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம்தானே உள்ளதென சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கிறார் பேதுரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கைது செய்த பிறகு எனக்கு அவரை யாரென்று தெரியாதென சொல்லி அவர் கீழ் நோக்கி பயணிக்கிறார். அதுவரை உடன் நடந்தவர்கள், உடன் பயணித்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடோடி செல்கிறார்கள். நம்பிக்கையை, பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை அவர்கள் இழப்பதை நாம் அங்கு பார்க்கலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, எல்லோரும் அப்படி வாழவில்லை. இன்னல்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நம்பிக்கையை எந்த அளவிற்கு மக்கள் இழந்தார்களோ, கடவுளை மறுதளித்தார்களோ, அதே அளவிற்கும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டும் நம்பிக்கையில் ஆளப்பட்டு மேல் நோக்கி பயணித்தவர்களும் நமக்கு முன்பாக சாட்சிகளாக, சான்றுகளாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே யுதித்து புத்தகத்தில் மக்கள் எதிரிகளுக்கு அடிபணிய முயன்ற பொழுது ஒரு கைம்பெண்ணாக இருந்த யுதித் என்ன சொல்கிறார்? கடவுளுக்கு எதிராக பேசுவதற்கு நீங்கள் யார்? கடவுளை சோதிப்பதற்கு நீங்கள் யார் என சொல்லி அவர் கடவுளை நம்பி, ஒரு கைம்பெண்ணாய் இருந்தாலும் எதிரியினுடைய கோட்டைக்குள்ளே சென்று அவர் எதிரியை வீழ்த்துகிறார். நீங்கள் வணங்குகின்ற கடவுள் அவர் தாழ்த்தப்பட்டோரின், ஒடுக்கப்பட்டோரின், நலிந்தோரின், கைவிடப்பட்டோரின் கடவுள் அல்லவென சொல்லி உங்கள் நம்பிக்கையின்மைக்கு அவரே மீட்பெறனவும் அவர் எடுத்துரைக்கிறார். எகிப்திலும் அப்படிதான். இத்தனை மக்கள் கடவுளுக்கு எதிராக, தனக்கு எதிராக பேசிய பொழுதும் மோசை எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும், அவர் முன்வைத்த ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையில் அவர் முன்னோக்கி பயணித்ததை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மக்கபேயர் புத்தகம் சொல்வதும் அப்படியாகத்தான். மக்கள் எல்லாம் வேற்று நாட்டு அரசனுக்கு அடிபணிந்தார்கள். மத்தத்தியாவும் அவருடைய பிள்ளைகளும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட அவர்கள் வலிமையான எதிரிகளை, வலிமையான அரசனை, வலிமையான படைகளை கடவுளை நம்பி எதிர்த்து நிற்கிறார்கள். கடவுளை நம்பியதால் கடவுளும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். எந்த சீடர்கள் உயிருக்கு பயந்து இயேசுவை மறுதளித்து நம்பிக்கை வாழ்க்கையில் கீழ் நோக்கி பயணித்தார்களோ அவர்கள் ஒரு நாளில் கடவுளை ஏற்றுக்கொண்டு ஆவியினுடைய ஆற்றலால் நிரப்பப்பட்டு கடவுளுக்காய் உலகம் முழுவதும் சென்றவர்கள் பயணிக்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். மறை சாட்சியாக வாழ்ந்து, மறை சாட்சியாக இறக்கின்ற அளவுக்கு தங்கள் நம்பிக்கையை அவர்கள் ஆழப்படுத்தி மிகுதியாக்கிக் கொள்வதை நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இப்படியாக பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நம்பிக்கை இழப்பவர்களையும் நாம் பார்க்கிறோம், நம்பிக்கையில் மேல் நோக்கி பயணிப்பவர்களையும் நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் நாம் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? நல்ல பங்கு எதுவென சொன்னால், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என சொல்லி திருத்தூதர்கள் இயேசுவிடம் வேண்டினார்களே, அதே வேண்டுதல்தான் நம்முடைய வேண்டுதலாக இன்றைய காலச்சூழலில் இருக்க வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, கொரோனாவினுடைய காலத்தில் ஆலயங்கள் மூடப்பட்ட பொழுதும் வழிபாடுகளில் நாம் நேரடியாக பங்கு பெற முடியாமல் இருந்த பொழுது நம்மால் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, பரவாயில்லை. ஆனால் தளர்வுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டதும் ஆலயங்களும் வழிபாடுகளும் அன்றாடம் நடைபெறுகின்றன. நாம் இப்பொழுதும் நம்பிக்கை வாழ்க்கையில் நம்மில் பலர் தளர்ந்து போனவர்களாய் ஏன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? ஆலயம் சென்றுதான் ஆண்டவனை வழிபட வேண்டுமா? நாம் கொரோனா காலத்தில் என்ன செய்தோம்? வழிபாட்டில் ஏன் பங்கெடுக்க வேண்டும்? நான் முடங்கி கிடந்த காலத்தில் திருப்பலியை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேனே, அப்பொழுது நற்கருணை வாங்கவில்லையே, இப்பொழுது மட்டும் நான் ஏன் ஆலயம் சென்று திருப்பலியிலே பங்கெடுத்து வாங்க வேண்டும் என சொல்லி இந்த ஒரு இரண்டு ஆண்டுகளில் நம்பிக்கையில் கீழ் நோக்கி பயணிப்பவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதம் நாம் இறந்த ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோமே. ஒரு இறப்பு என்பது இல்லத்தில் வருகின்ற பொழுது, அந்த இறப்பை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது நம்முடைய நம்பிக்கை பல தருணங்களில், பல இல்லங்களில் கீழ் நோக்கி பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளை நொந்து கொள்பவர்களாக, கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறாரா என சொல்லி கடவுளின் இருப்பையே கேள்வி கேட்கின்ற அளவிற்கு இல்லத்தில் ஒரு அகால மரணமோ, ஒரு தற்கொலையோ, இறப்பு ஏற்படுகின்ற பொழுது நாம் நம்பிக்கையில் கீழே சறுக்கி விழுவதை பார்க்கலாம். நம்முடைய செல்வம், பிள்ளைகள், உறவுகள் என சொல்லி ஏதேனும் ஒன்றை நாம் இழக்கின்ற பொழுதும் நம்பிக்கை வாழ்விலே நாம் கீழ் நோக்கி சொல்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக பிரச்சனைகளிலும் நமக்கு சவால்கள் வருகின்றதோ அந்த சூழலில் நாம் நம்பிக்கை இழந்தோம் என சொன்னால் உண்மையில் நாம் தோற்றுப்போவோம். அதனால் நமக்கு கிடைப்பது ஒன்றுமே இல்லை. மாறாக, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி என்னுடைய காலடியை முன்னெடுத்து வைக்கிறேன். ஒரு கைம்பெண்ணாக இருந்தாலும் என்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை யூதித்துக்கு எப்படி வந்தது? நீர் அவரோடு இருக்கிறீர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அரசு நிறுத்தி நிற்கிறான், மக்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள், என்னாலும் என் பிள்ளைகளாலும் எப்படி அரசனை எதிர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மத்தத்தியாவிற்கும் யூதாவிற்கும் வந்தது. ஏனென்று சொன்னால், நீர் உம்மை நம்பினால் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அத்துணை பிரச்சனை இருந்தாலும் மோசேவை இயக்கியது என்ன? நீர் அவரோடு இருக்கின்றீர், உம்முடைய வார்த்தை அவரோடு உடன் பயணிக்கின்றது என்கின்ற ஒரே ஆறுதல் தான். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்பிக்கை தளர்ந்து போகின்ற தருணங்களில் எல்லாம் நம்பிக்கை ஆண்டவரே இன்னும் எங்களுக்குள் ஆழமாக்கும் என சொல்லி அவரிடத்தில் வேண்டுவோம். எப்பொழுது நம்முடைய நம்பிக்கை அனுதினமும் அதிகரித்து கொண்டே செல்கின்றதோ உண்மையில் நம்முடைய பாதையில் கஷ்டங்களும் கவலைகளும் தோல்விகளும் வந்தாலும் உண்மையில் இறுதியும் உச்சமுமாய் அமைவது ஆண்டவர் கொடுக்கின்ற வெற்றியும் மீட்பும் தான். தம்மை உண்மையில் நம்பி வருகின்ற யாரையும் அவர் ஒரு நாளும் கைவிட்டதாக நாம் படிக்க முடியாது. நம்பிக்கையை பெரிது கேட்டார்கள், ஆனால் இயேசு சொன்னார், உன் நம்பிக்கை கடுகளவு இருந்தால் கூட போதும், நீ கேட்பது நடக்கும் என சொன்னார். ஆகவே இன்றைய நாளிலும் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தப்பட ஜெபிப்போம். கேட்கிற யாவருக்கும் நிறைவாக கொடுக்கிறவர் பொருளை மட்டுமல்ல நம்பிக்கையும் கூட அவர் நிறைவாக கொடுக்க காத்திருக்கிறார். நம்பிக்கை இழந்த தவித்த அத்துணை மக்களுக்கும் அவர் பல வகைகளில் பல மனிதர்கள் மூலமாக தன் இறைவார்த்தை மூலமாக புனிதர்களின் சாட்சிய வாழ்க்கை மூலமாக அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அத்தகைய நம்பிக்கை அவர் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுத்தும் நம்மை பாண்கின்ற அத்தனை மக்களும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வாழ்க்கையில் நாம் ஆளப்படுவதை உணர்ந்திட வரம்பின்றி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமீன்.